விவிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 29.
எனதருமை அன்புள்ளங்களே, நம் கற்பனையின் உதவியோடு வழக்காடு மன்றம் ஒன்றில் நுழைவோம். அங்கு நடைபெறும் வழக்கில் வாதாடும் வழக்கறிஞர்கள் மாறி மாறி தங்கள் வாதங்களை முன்வைக்கின்றனர். அந்த இரு வழக்கறிஞர்களும் நீதிபதியின் முன் இறுதியாக ஒருமுறை தங்கள் சார்பில் உள்ள கருத்துக்களை தொகுத்து வழங்கிய பின், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், அதாவது மாண்புக்குரிய நீதிபதி அவர்களே, நான் சொல்ல விரும்பும் அனைத்தும் இதுதான் என்று கூறி முடிக்கின்றனர்.
அன்பு நெஞ்சங்களே, நாம் விவிலிய திடலை மேற்கொண்டுள்ள யோபு நூலிலும் வழக்கு ஒன்று நடைபெற்று வருகின்றது, ஒரு சில மாற்றங்களுடன். இங்கு வழக்கறிஞர்களுக்கு பதிலாக யோபு ஒருபுறமும், அவரது நண்பர்களான எலிப்பாசு, பில்தாது, சோப்பார் என்ற மூவரும் இணைந்து மறுபுறமும் இருந்து இந்த வழக்கை நடத்தி வருகின்றனர். நீதிபதியாக இருக்க வேண்டிய இறைவன் இதுவரை இந்த நீதிமன்றத்திற்கு வரவில்லை. இறைவன் அங்கில்லை என்பதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மூன்று நண்பர்களும் இறைவனையும் அவரது எண்ணங்களையும் அறிந்தவர்கள் போல் யோபின் மீது பழிகளை சுமத்தி அவர்களே தீர்ப்பையும் எழுத முயன்றனர். யோபு தன் குற்றங்களை ஒப்புக்கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்தினர். யோபோ அந்த மூவருக்கும் பதில் கூறுவதோடு தன் வாதங்களை நிறுத்திக் கொள்ளவில்லை. கடவுளை தன்னால் காண முடியவில்லை எனினும் யோபு அவரிடம் தொடர்ந்து பேசி வந்தார்.
அன்பு இதயங்களே, யோபு நூல் 29 பிரிவு முதல் 31 பிரிவு முடிய உள்ள இந்த மூன்று பிரிவுகளில் யோபு தன் வாதங்களை இறுதி முறையாக கூறி தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் என்று முடிப்பது போல் இந்த மூன்று பிரிவுகளும் அமைந்துள்ளன. இதற்கு பின் 32 பிரிவு முதல் இந்த நூலின் இறுதி பிரிவான 42 முடிய உள்ள 11 பிரிவுகளில் யோபு பேசுவது 7 இறை சொற்றொடர்கள் மட்டுமே. யோபின் நண்பர்களோ இந்த நூலின் இறுதி வரை எதுவுமே பேசவில்லை. அன்பு இதயங்களே, தன் இறுதி வாதத்தை யோபு பசுமையான நினைவுகளோடு துவங்குகின்றார்.
யோபு நூல் பிரிவு 29. யோபு இன்னும் தொடர்ந்து பேசிய உரை. காண்பேனா முன்னைய திங்கள்களை, கடவுள் என்னை கண்காணித்த நாட்களை. அப்போது அவர் விளக்கு என் தலைமீது ஒளி வீசிற்று. அவரது ஒளியால் இருளில் நான் நடந்தேன். அப்போது என் இளமையின் நாட்களில் நான் இருந்தேன். கடவுளின் கருணை என் குடிசை மீது இருந்தது. அன்று வல்லவர் என்னோடு இருந்தார். என் மக்கள் என்னை சூழ்ந்திருந்தனர்.
தன் இல்லம் முழுவதும் இறைவனின் ஆசீரால் நிறைந்திருந்தது என்பதை இந்த வரிகளில் மனநிறைவோடு கூறும் யோபு ஊருக்குள் தான் பெற்ற மரியாதையையும் அசை போடுகின்றார்.
நகர வாயிலுக்கு நான் செல்கையிலும், பொதுமன்றத்தில் என் இருக்கையில் அமர்கையிலும், என்னை கண்டதும் இளைஞர் ஒதுங்கிக் கொள்வர், முதிர்ந்த வயதினர் எழுந்து நிற்பர், உயர்குடி மக்கள் தம் பேச்சை நிறுத்துவர், கைகட்டி வாய்பொத்தி வாழாவிருப்பர்.
ஆண்டவரே என் அருட்துணையே, ஆற்றல் தந்திடும் உயிர் துணையே, ஆண்டவரே என் அருட்துணையே.
அன்பு இதயங்களே, ஒருவர் தன் வீட்டிலும் நாட்டிலும் மதிப்புடன் நடத்தப்பட்டால் அதுவே அவர் பெறக்கூடிய உண்மையான ஆசீராக இருக்கும். ஊரிலும் நாட்டிலும் புகழ்பெற்று வாழும் பலர் வீட்டில் அமைதியின்றி உண்மையான மதிப்பின்றி வாழ்வது வரலாற்றிலும் இன்றைய நடைமுறை உலகிலும் நாம் காணும் உண்மை. வீட்டுக்குள் உண்மையான மதிப்பின்றி வெளி உலகில் ஒருவர் பெறும் மதிப்பு அவரிடம் உள்ள செல்வம், பதவி, அதிகாரம் என்ற வெளி அடையாளங்களுக்கு வழங்கப்படும் போலி மதிப்பே தவிர அவரது குணநலன்களின் அடிப்படையில் அவருக்கு தரப்படும் உண்மை மதிப்பு அல்ல. ஊருக்குள் நல்லவர் போல் நடித்து பேரும் புகழும் பெறும் சிலர் வீட்டுக்குள் தங்கள் சுய உருவத்தை காட்டுவதும், அதனால் வீட்டுக்குள் அவர்கள் மதிப்பிழந்து வாழ்வதும் நமக்கு தெரிந்த உண்மைகள். அன்பு இதயங்களே, இன்னும் சிலர் ஊருக்குள் முகமூடி அணிந்து வாழ்வது போலவே வீட்டிற்குள்ளும் முகமூடி அணிந்து வாழும் சூழல்கள் வரலாம். ஆனால் அவர்கள் கண்ணாடி முன் நின்று தங்களையே காணும்போது கண்ணாடியில் தெரியும் தன் உண்மை பிம்பத்திற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். கண்ணாடி முன் நிற்கும்போதும் அவர்களால் முகமூடி அணிந்து நல்லவர் போல் நடிக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். அன்பு இதயங்களே, பீட்டர் டேல் விம்ப்ரோ என்பவர் எழுதிய த மேன் இன் த கிளாஸ், அதாவது கண்ணாடியில் உள்ள மனிதர் என்ற கவிதையிலிருந்து ஒரு சில வரிகள் இந்த உண்மையை நமக்கு சொல்லித் தருகின்றன.
உன் விருப்பங்களை அடையும் போராட்டத்தில் நீ வென்றதால் இவ்வுலகம் உன்னை மன்னனென முடிசூட்டி மகிழலாம். அவ்வேளையில் உன் கண்ணாடி முன் நின்று அங்கு தோன்றுபவர் உன்னை பற்றி என்ன சொல்கின்றார் என்று கேள். இவ்வுலகில் உள்ள அனைவரையும் நீ ஏமாற்றி அவர்களிடம் பாராட்டுக்களை பெற்றிருக்கலாம். ஆனால் உனக்கு உரித்தான உண்மையான பாராட்டை தரக்கூடியவர் கண்ணாடியில் உனக்கு முன் நிற்பவர் மட்டுமே.
வீட்டிலும் நாட்டிலும் ஒருவர் உண்மையான மதிப்பை பெற வேண்டுமென்றால் கண்ணாடிக்கு முன்பு அவர் நிற்கும் வேளையில் அங்கு தெரிபவர் அவர் மீது உண்மையான மதிப்பு கொண்டவராக இருக்க வேண்டும். அன்பு இதயங்களே, ஒருவர் தன்னுடைய செல்வம், அதிகாரம், பட்டம், பதவி இவற்றைக் கொண்டு தேடிக்கொள்ளும் மதிப்பை விட அவருடைய நற்பண்புகளைக் கொண்டு தேடிக்கொள்ளும் மதிப்பே உண்மையானதாக, நிலையானதாக இருக்கும். தனக்கு வந்து சேர்ந்த மதிப்பிற்கு யோபு கூறும் காரணங்கள் இந்த உண்மையை தெளிவாக்குகின்றன.
யோபு நூல் பிரிவு 29. என்னை கேட்ட செவி என்னை வாழ்த்தியது, என்னை பார்த்த கண் எனக்கு சான்று பகர்ந்தது. ஏனெனில் கதறிய ஏழைகளை நான் காப்பாற்றினேன், தந்தையில்லார்க்கு உதவினேன், அழிய இருந்தோர் எனக்கு ஆசி வழங்கினர், கைம்பெண்டிர்தம் உள்ளத்தை களிப்பால் பாடச் செய்தேன், அறத்தை அணிந்தேன், அது என் ஆடையாயிற்று, நீதி எனக்கு மேலாடையும் பாகையும் ஆயிற்று, பார்வையற்றோர்க்கு கண்ணானேன், கால் ஊனமுற்றோருக்கு காலானேன், ஏழைகளுக்கு நான் தந்தையாக இருந்தேன், அறிமுகமற்றோரின் வழக்குகளுக்காக வாதிட்டேன், நம்பிக்கை இழந்தோரை என் புன்முறுவல் தேற்றியது, நானே அவர்களுக்கு வழியை காட்டினேன், தலைவனாய் திகழ்ந்தேன், அழுகின்றவருக்கு ஆறுதல் அளிப்பவன் போல் இருந்தேன்.
ஆண்டவரே என் அருட்துணையே, ஆற்றல் தந்திடும் துணையே, தேடியே வந்திடும் வழி துணையே, நேர்வழி நடத்திடும் நல் துணையே, நேர்வழி நடத்திடும் நல் துணையே.
என தருமை அன்புள்ளங்களே, வீட்டிற்குள் நிறைவான ஆசிரையும் ஊருக்குள் மதிப்பும் பெற்றிருந்த யோபை பற்றி எண்ணி பார்க்கும்போது ஒரு சில உன்னத தலைவர்களின் வாழ்வு குறிப்புகள் நம் நினைவில் வலம் வருகின்றன. அவர்களில் ஒருவர் கருப்பு காந்தி என்றும் கர்ம வீரர் என்றும் புகழப்படும் காமராஜ் அவர்கள். அண்மையில், அதாவது ஜூலை 15 கடந்த சனிக்கிழமை அன்று காமராஜ் அவர்களின் 114வது பிறந்த நாளை நாம் நினைவு கூர்ந்தோம். காமராஜ் அவர்களின் வாழ்வில் நிகழ்ந்தவை நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன. இப்படியும் ஒரு தலைவர் இந்தியாவில் வாழ்ந்தாரா என்று வியந்து கேட்கும் அளவு அவர் வீட்டிலும் நாட்டிலும் அப்பழுக்கற்ற முறையில் வாழ்ந்தார்.
அன்பு நெஞ்சங்களே, உன்னத பண்புகள் கொண்ட காமராஜ் அவர்கள் தன் வாழ்வின் இறுதி நாட்களில் அன்றைய அரசியல் தலைவர்களின் நெறிதவறிய செயல்களால் மனம் நொந்து போனார். தலைவர்களின் தன்னலப் போக்கு காமராஜ் அவர்களின் இதயத்தை பாரமாக அழித்திருக்க வேண்டும். எனவே 1975 காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2 அவரது இதய துடிப்பு அடங்கியது. பொதுவாக எந்த ஒரு தலைவரை பற்றியும் சிந்திக்கும்போது அவர்களின் எண்ணங்கள் அடுத்த தலைமுறைக்கு கூற்றுகளாக, மேற்கோள்களாக விட்டுச் செல்லப்படும். காமராஜ் அவர்கள் அத்தகைய கூற்றுக்களை அதிகமாக விட்டுச் செல்லவில்லை. சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்ற வள்ளுவரின் கூற்றுக்கேற்ப காமராஜ் அவர்கள் சொற்களை விட செயல்கள் வழியே தன் முத்திரையை இவ்வுலகில் பதித்துச் சென்றார். எனவேதான் அவரை கர்ம வீரர் என்று வரலாறு புகழ்கின்றது.
அன்பு இதயங்களே, தன் வீடு பார்க்காமல், வாழ்வு பார்க்காமல் நாடு முன்னேற நாளும் உழைத்த காமராஜரைப் போன்ற ஒரு தலைவரை இந்த நாடு பார்த்ததுண்டா என்ற கேள்வி எழுகின்றது. இனியொரு தலைவர் இவ்விதம் பிறக்க மாட்டாரா என்ற ஏக்கத்தை எழுப்பும் வண்ணம் வாழ்ந்த காமராஜ் அவர்களின் வாழ்வு நாட்டிற்கு நல்லது செய்ய விளையும் இளையோருக்கு தூண்டுதலாக இருக்க வேண்டும் என்று இறைவனை நாம் மன்றாடுவோம்.
நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல், வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற. நாளும் உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. மாடு பிடித்த கையில் ஏடு கொடுத்த மகராஜனி வந்தானம்மா, இந்த ஊரு உலகெங்கும் தேடி பார்த்தாலும் வீடு எவன்தானம்மா. வலிமை இருந்த போதும் மிக எளிமையோடு இருந்தார், வேலை உள்ளம் கொண்ட எங்கள் கருப்பு காந்தீவனே. நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாளும் உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா.
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.